நான் இப்போது என்னுடைய சத்சங்கத்தை என்னுடைய சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் என்னுடைய தூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சும குரு ஜோகி ராமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியினுடைய ஆசியுடனும் 11 சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலர் அழகுமலை ராமதேவர், அழகுமலை ராமதேவர் அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கனவர் கமலமுனியாரூர், கமலமுனியாரூர் சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல், சுந்தரானந்தர் கூடல் சொல்லுமட்டு குடியில் வாண்மியரோடு நற்றால் காசி நந்தி தேவர், நற்றால் காசி நந்தி தேவர் பாதி அரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர் பழனிமலை புவனாத திருப்பரங்குன்றமதி மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம், பதஞ்சலி ராமேஸ்வரம் சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரன் புதம்பர், போயூர் கோராக்கர் மயூரன் புதம்பை திருவருணையூரடைக்காடர் சமாதி சேந்தனரம்மை காக்கவே, சமாதி சேந்தனரம்மை காக்கவே அகஸ்தியர் கிரியா பாபாஜி பத்ரி சர்வ சமாதி அடைந்தனர் உலகம் உயவே. ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய், ஓம் 11 சித்தர் நமோ. இன்றைய சத்சங்கத்தை நானும் என்னுடைய சகசாதகர்களும் இரு தினங்களுக்கு முதல் பேசிய ஒரு விடயத்தை வைத்தும் நேற்று வந்த ஒரு சக அன்பரின் கேள்வியை வைத்தும் தொடங்கப் போகின்றேன். அந்த சக அன்பரின் கேள்வி பிரம்மத்தை பற்றிய சிறு விளக்கமும் பிரபஞ்சத்தை பற்றிய சிறு விளக்கமும், அதுதான் அவருடைய கேள்வி. நானும் என்னுடைய சக சாதகர்களும் சாதகரும் பேசிய விடயம் அறியாமை அறிவு, அதற்கு மேலாக அனுபவம் அருள். அதை இன்று மையமாக வைத்து அதற்குள் தான் மற்ற சாதகருடைய கேள்வியும் அடங்கும் என்று நினைக்கின்றேன். பிரம்மமும் பிரபஞ்சமும் இவற்றை நாங்கள் இன்று பாபாஜியின் அருளுடன் சிந்திப்போம். முதலாவதாக முழுமையான சத்சங்கம் என்னவென்றால் அறியாமை அறிவு, அதைத் தொடர்ந்து அனுபவம் அருள். இதில் ஒரு நல்ல ஒரு விடயத்தை நீங்கள் பார்க்கலாம். இந்த நான்கு சொற்களும் ஆணாவில் தொடங்குகின்றது. அறியாமை அறிவு அனுபவம் அருள், அது அந்த சிந்தனை வந்தவுடனே எனக்கு முதல் ஞாபகத்துக்கு வந்ததையும் இங்கு கூறிவிடுகின்றேன். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்கே உலகு என்ற முதலாவது திருக்குறளும், அரிது அரிது மானிடர் ஆறுதல் அரிது என்ற அவ்வப்பாட்டியின் வாக்கியமும், அதற்கு மேலாக இந்த பிரபஞ்சத்தின் ஒலியான ஓம்காரம் அகரத்தில் பிறக்கின்றது. ஆகவே இன்றைய சத்சங்கமும் கூட அகரத்தில் பிறக்கின்றது என்பது என்னுடைய சிந்தனையில் ஓடுகின்றது. ஆகவே இவற்றை பற்றி நாங்கள் சிறிது சிந்திப்போம் எங்களுடைய யோகத்தில். அறியாமை அறிவு அனுபவம் அருள், இதுதான் முப்பொருள் உண்மை. பாசம் பசு பதி, இது சைவ சித்தாந்தத்தில் நன்றாக விளங்கப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இதை இன்று ஒரு வித்தியாசமான கோணத்தில் பார்க்க போகின்றோமே தவிர எல்லோருக்கும் அதை பற்றிய விளக்கம் ஓரளவாவது இருக்கும் எங்களுடைய சாதகர்களுக்கு. இந்த அறியாமை என்பது எங்களுடைய பசுவாகிய ஆன்மா ஆணவத்தில் கட்டுண்டிருக்கின்றது. அந்த நிலைதான் சைவ சித்தாந்தத்தின் உண்மையான இருள் நிலை. அதற்கு இன்னொரு பெயரும் உண்டு, அறியாமை. இந்த அறிவுள்ள பசு, அதாவது ஆன்மா, ஒரு ஜடமான பாசத்தில் ஆணவத்தில் கட்டுண்டு இருக்கின்றது. அந்த அறியாமையில் இருந்து எங்களை விடுவிப்பதற்காகத்தான் நாங்கள் படித்து விட்டோம். இறைவன் தன்னுடைய சொரூப நிலையில் இருந்து தடத்த நிலைக்கு வந்து பலரை உருவாக்கி ஒவ்வொரு விடயத்திற்கும் ஒவ்வொருதரை நியமித்து எங்களை அந்த கட்டில் இருந்து வழியால் எடுப்பதற்கு தனு கரண போன போவங்களை உருவாக்கி அவர்களை கொண்டு எங்களை அந்த ஆணவ பிடியிலிருந்து அந்த இருளில் இருந்து வழியால் எடுத்து தன்னை நோக்கி ஈர்க்கின்றார். இது தெரிந்த விடயம். அப்போது நாங்கள் இந்த விடயத்தை இன்று நாங்கள் பார்க்கும் போது இந்த அறியாமையில் நாங்கள் இருக்கின்றோம். ஒவ்வொரு தரும் ஒவ்வொரு நிலையில் இருக்கின்றோம். ஆனால் அவற்றிலிருந்து விடுவிப்பதற்கு இறைவன் எங்களுடன் இருக்கின்றார். அவர் மூன்று நிலையில் எங்களுடன் இருக்கின்றார். அவர் இருக்கும் நிலைகள் ஒன்றாய் வேறாய் உடனாய் இருக்கின்றார். அதுதான் இறைவன். இப்போது நாங்கள் அந்த மற்றைய அன்பர் சொன்ன விடயத்திற்கு வருவோம். பிரமம் பிரபஞ்சம், இந்த இறைவன் இந்த மூன்று நிலையிலும் இருந்து கொண்டுதான் எங்களை இந்த அறியாமையில் இருந்து அறிவு நிலைக்கு கொண்டு வந்து அந்த அறியாமையில் இருந்து அறிவுக்கு வந்தால் போதாது. அந்த அறிவை எடுத்துக் கொண்டிருக்கும் போதும் எடுத்து முடிந்த பின்னும் அதை அனுபவத்திற்கு கொண்டு வர வேண்டும். அந்த அனுபவத்தில் இருந்து அருளுக்கு வர வேண்டும். அந்த அருளுக்கு நாங்கள் பொறுப்பல்ல. சிலர் நினைக்கலாம் நாங்கள்தான் அந்த அருளையும் அடைகின்றோம் என்று. இல்லை, அனுபவப்பட்டவுடன் நாங்கள் போல் பரம்பொருளின் முன்னால் வரிசையில் நிற்கின்றோம். அவர் எங்களை தன்னுடைய திருப்பாதத்திற்கு எடுக்கின்றார். அது அவருடைய செயல் முழுக்க முழுக்க முழுக்க. ஆனால் நாங்கள் இந்த அறியாமையில் இருக்கும் போது நிற்கின்றோம். எல்லாம் நாங்கள் தான். இறைவனிடம் போவதற்கு வழி சமைப்பதும் நாங்கள் தான். எங்களால் முடியும். அதற்காக நாங்கள் இந்த யோகத்தை பழகுகின்றோம், யோகத்தில் இருக்கின்றோம், யோகத்தை செய்கின்றோம். இறுதியில் இறைவனுடைய அருளையும் எங்களால் பிடிக்க முடியும். அது உண்மையான வாக்கியம். ஆனால் எங்களால் எனது நான் எனது என்றது சேர்ந்து கொண்டே செல்கின்றது அந்த இடம் வரைக்கும். அந்த வரிசைக்கு போன பின்தான் எங்களுக்கு தெரிய வருகின்றது ஏன் நாங்கள் வரிசையில் நிற்கின்றோம். எங்களுக்கு பின்னால் வந்து நின்ற சிலர் எங்களை முந்திக் கொண்டு போகின்றார்களே, என்ன நடக்கின்றது இறைவா, நாங்கள் இந்த வரிசைக்கு வந்துவிட்டோம், ஆனால் பலர் எங்களுக்கு பின்னால் வந்த பலர் எங்களை முந்திக் கொண்டு போகின்றார்கள், கண்ணால் பார்க்கின்றோம், என்ன நடக்கின்றது இங்கே, எங்களுக்கு தெரியாமல் நீங்கள் அவர்களுக்கு ஏதோ பணம் காசு வேண்டி அவர்களை முன்னால் எடுக்கின்றீர்களோ என்று அற்பம் எனத்தில் சிந்திக்கின்றோம். ஓ சிந்திப்போம், உண்மை அதுவல்ல. நாங்கள் அந்த இடத்தில் போய் நின்றாலும் இறுதியாக ஆணவ மேல வாசனை இன்னும் எங்களுடன் இருக்கின்றது அங்கே. அதுதான் காரணம், வேறு ஒன்றும் அல்ல. ஆணவ புடியில் இருந்து விடுபட்டு நாங்கள் திருவடிக்கு கிட்டே திருவடியை எய்தும் நிலையில் நிற்கும் போது கூட அந்த ஆணவ மலம் வீசிக்கொண்டிருக்கும் என்பது சைவ சித்தாந்தத்தில் திட்டவட்டமாக சொல்லப்படுகின்றது. ஆகவே சாதகர்களே, நாங்கள் எந்த நிலையில் இப்போது இருக்கின்றோம், எந்த நிலைக்கு போகப் போகின்றோம், எப்படி போகப் போகின்றோம் என்றெல்லாம் அறிவு அளவில் எங்களுக்கு படித்துக் கொண்டிருக்கின்றோம். அதுதான் முதலாவது நிலை. அறியாமையில் இருக்கும் நாங்கள் இந்த ஞான நூல்கள் மூலம், இந்த ஞானியர்களின் உபதேசம் மூலம் பல விடயங்களை எங்களுக்குள் எடுக்கின்றோம், அறிவு மூலமாகத்தான். ஆனால் அதற்கு மேலாக நாங்கள் சிந்திக்கின்றோம். அந்த விடயங்கள் கிடைத்தவுடன் எங்களுக்கு ஞானம் கிடைக்கப் போகின்றது, கிடைத்து விட்ட மாதிரி இருக்கின்றது. இனி ஒன்றுமே இல்லை, நாங்கள் அந்த நிலைக்கு வந்து விட்டோம் என்று நினைத்து அது ஆணவத்தை மீண்டும் எங்களை நோக்கி இழுக்கின்றது, புரண்டு போகின்றோம். ஆகவேதான் இந்த நாலு நிலைகளை நீங்கள் எடுத்து பார்க்கும் போது, அறியாமை நிலை, அறிவு நிலை, இந்த அறியாமை நிலையிலிருந்துதான் இந்த அறிவு ஞான நூல்கள் மூலமாகவோ ஞானியர்களுடைய சொற்கள் மூலமாகவோ பேச்சுக்கள் மூலமாகவோ எங்களுக்கு கிடைக்கின்றது. நாங்கள் அது கிடைத்து விட்டவுடன் நாங்கள் ஞானம் அடைவதாக நினைக்கின்றோம். அது தவறில்லை. அதைத்தான் நாங்கள் பாச ஞானம் என்று சைவ சித்தாந்தத்தில் சொல்லுகின்றோம். அந்த பாசத்தில் இருக்கும் போது அந்த நிலை கிடைக்கின்றது. அது முடிவன்று, அது தேவையானது. அந்த நிலையில் இருந்து நாங்கள் மூன்றாவதாக சொல்லப்படும் அகர வரிசையில் அனுபவத்திற்கு செல்ல வேண்டும். அதனால்தான் சாதகர்களே, கிரியா சாதகர்கள் எல்லோரும் கொடுத்து வைத்தவர்கள். சத்குரு கிரியா பாபாஜியின் அருளால் இந்த உடலில் எங்களுக்கு அவருடைய புனைப்பு கிடைக்கப்பட்டிருக்கின்றது. புனைப்பு என்று சொல்வது கிரியா யோகம் கிடைத்திருக்கின்றது. கிரியா யோகம் தான் அந்த அனுபவ பயிற்சி, செயல் பயிற்சி. ஆகவே மற்ற ரெண்டையும், மனித பிறப்பு, மனித உடலில் இருந்து யாரும் எடுக்க தொடங்கலாம், அதில் கிடைக்காம விடுவதற்கு சந்தர்ப்பமே இல்லை, அவர்களுடைய வினை இனி இல்லை என்று மூடி மறைத்திருந்தாலே தவிர, இந்த மனித பிறப்பில் இறை அருளால் அந்த வெளிச்சம் எல்லோருக்கும் கொடுக்கப்படுகின்றது, கொடுக்கப்பட தொடங்குகின்றது. ஆனால் கிரியா சாதகர்கள் பாபாஜியின் பிடிப்பில் இந்த உடலில் தங்களுடைய வாழ்க்கையை தொடங்கி இருக்கின்றார்கள். அது பூர்வ ஜென்ம புண்ணியம். அவர்கள் மூன்றாவது நிலையில் கூட இந்த உடலில் தங்களுடைய பயிற்சியை கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் பாபாஜி இந்த கிரியா யோகம், பாசத்தில் இருந்தும் பசுவில் இருந்தும் செய்யப்பட வேண்டிய ஒரு யோகம், அதாவது உலகியலில் இருந்தும் ஆன்மீகத்தில் இருந்தும் செயல்படக்கூடிய ஒரு யோகத்தை எங்களுக்கு தந்திருக்கின்றார். அதை விளங்காத மூடர்களாகிய நாங்கள் பேரளவில் அதை வைத்துக் கொண்டு, நாங்கள் கிரியா யோகத்தில் இருக்கின்றோம், சாதகர்களாக இருக்கின்றோம், அவ்வளவுதான், இனி அடுத்த நிலை இறை நிலை, பாபாஜி நிலை என்று கனவு காண்கின்றோம். நாங்கள் இருக்கும் பாதை உண்மை, எங்களுக்கு கிடைத்ததும் உண்மை, ஒருவிதமான தவறும் இல்லை, நாங்கள் இன்னும் தவறவில்லை. ஆனால் அதுக்கு அடுத்த நிலை கூட எங்களுக்கு பேரளவில் கிடைத்து விட்டது, அனுபவம், அனுபவ நிலை, செயல் நிலை, கிரியா நிலை, கிரியா யோகம். அந்த பேரளவில் கிடைத்ததை நாங்கள் இன்னும் சிறிய தூரம் உள்ளே சென்று கூர்ந்து அவதானிக்க வேண்டும். ஏனென்றால் அதுக்கு அடுத்த நிலைதான் அருள் நிலை. அதற்கு நாங்கள் கிட்டவும் போக முடியாது அனுபவப்படாமல். அதுதான் சைவ சித்தாந்தத்தின் உச்சக்கட்ட உடையம். சைவ சித்தாந்தத்தில் திரும்ப திரும்ப தரப்படுகின்றது. ஆகவே எங்களுக்கு கதவுகள் திறக்கப்பட்டிருக்கின்றது. மூன்றாவது அகர வரிசை ஆனா வரைக்கும் அறியாமை, அறிவு, அனுபவம், அவற்றை நாங்கள் எப்படி பராமரிக்கப் போகின்றோம், பராமரிக்கின்றோம் என்பது எங்களுடைய பயிற்சி முறைகளையும் எங்களுடைய ஆர்வத்தையும் பொறுத்தது, வைராக்கியத்தை பொறுத்தது. ஆகவே இன்று நாங்கள் இந்த கோணத்தில் இதை ஆராய்கின்றோம். தெரிந்த விடயம் என்று சொல்லி இதை விட்டுவிடாதீர்கள். மீண்டும் ஒருமுறை சிந்தனைக்கு கொண்டு வர வேண்டும். இப்போது நாங்கள் இந்த மூன்று விடயங்களையும் பார்க்கும் போது இன்னொன்றையும் மீண்டும் கூட்டி பார்ப்போம். இந்த மூன்று விடயங்களுக்கும் எல்லோருக்கும், எல்லா ஆன்மாக்களுக்கும் இந்த உலகத்தில் இருப்பது போல் எங்களுடைய பரம்பொருள் எங்களுடன் இருந்தாலும் அதற்கு மேலாக சத்குரு கிரியா பாபாஜி இருக்கின்றார். எவ்வளவு அற்புதம்! நாங்கள் அவருடைய இணைப்பில் இருக்கின்றோம். ஆகவே இதை நாங்கள் உலகியலில் பார்த்தால், நீங்கள் பாடசாலையில் மாணவர்கள் கல்வி கற்கின்றார்கள், எல்லோரும் ஒரே தரத்தில் இருந்து கற்கின்றார்கள். பாடசாலையில் அனுமதி கிடைக்கின்றது மாணவ பருவத்தில். அந்த அனுபவ அந்த கிடைத்த உதை பெற்றுக்கொண்டு எல்லா பிள்ளைகளும் பாடசாலைகளில் சமனாக படிக்கின்றார்கள். ஆனால் சில பிள்ளைகள் மாத்திரம் பொருள் உள்ளவர்கள் என்று சொல்லலாம். உலகியலில் பாடசாலை முடிந்தவுடன் வழியால் வந்து காசு கொடுத்து டியூஷன் எடுக்கின்றார்கள். அதே பாடத்திற்கு ஏன் எடுக்கின்றார்கள்? அந்த பாடங்களில் தாங்கள் நன்றாக சித்தி பெற வேண்டும் என்பதற்காக தங்களுடைய பணப்பலத்தை வைத்து எடுக்கின்றார்கள். அது ஏழை பிள்ளைகளுக்கு கிடைப்பதில்லை. அந்த உதாரணம் இதற்கு சரியாக பொருந்தும். கிரியா சாதகர்கள் எல்லோரும் அந்த உலகியல் நிலையில் பணக்கார பிள்ளைகள். நாங்கள் இறுதி நிலையை அடைவதற்கு, பரம்பொருளை அடைவதற்கு எல்லோருக்கும் கொடுக்கப்பட்டது எங்களுக்கும் இருக்கின்றது என்று எல்லோருக்கும் தெரிகின்றது. ஆனால் அதற்கு மேலாக நாங்கள் செய்த பூர்வ புண்ணிய பலத்தால் சத்குரு கிரியா பாபாஜி அவர்கள் எங்களுடன் இருக்கின்றார். அந்த ஊக்கத்தை முதல் மூன்று அகர வரிசையிலும் தருவதற்கு அறியாமை, அறிவு, அனுபவம், அதுதான் அந்த எக்ஸ்ட்ரா டியூஷன். ஆகவே நாங்கள் சாதகர்கள் எல்லோரும் எக்ஸ்ட்ரா டியூஷன் எடுக்கின்றோம். அதனால் தான் இன்று நீங்கள் உதிலிருந்து இந்த சத்சங்கத்தை கேட்கின்றீர்கள். அது இந்த உலகில் இருப்பவர்களுக்கு கிடைத்திருக்கின்றதா? இல்லை. அப்படி எக்ஸ்ட்ரா டியூஷன் எடுத்தா பிறகும் நீங்கள் அந்த நிலையை நோக்கி சரியாக பயணிக்காவிட்டால் இந்த உலகியலில் பணக்கார பிள்ளைகள் பெற்றோர்கள் செலவு செய்து படிப்பித்தால் கூட அவர்கள் பல்கலைக்கழகம் போக மாட்டார்கள் என்ற நிலைதான். ஆகவே அதைவிடவும் இன்னும் இலகுவாக இதை விளங்கப்படுத்த முடியாது. இந்த ஆன்மீக வழியில் நீங்கள் இறை அடியை அடைவதோ, ஆன்ம ஈடற்றத்தை அடைவதற்கோ எல்லா வசதிகளும் உங்களுடைய ஆன்மா இந்த உடலில் பெற்றிருக்கின்றது. சாதகர்களுடைய உடலில் அவற்றை வீண் விரயம் செய்யாது நீங்கள் அவற்றில் பயணிக்க வேண்டும். சிந்தியுங்கள். இப்போது இந்த அளவில் உங்களை கொண்டு வந்து விட்டுவிட்டு அந்த பிரபஞ்ச கேள்வியை கேட்டவருக்காக அவற்றை பற்றி, பிரம்மத்தை பற்றி சிறிது சிந்திப்போம். இந்த இறைவன் எங்களுடைய பரம்பொருள் யாராகவும் இருக்கலாம். ஒரு எனர்ஜி என்றும் வையுங்கள், ஒரு சக்தி என்றும் வையுங்கள். அதற்கு முக்குணங்கள் உண்டு உண்டு. அந்த பரம்பொருள் உண்மை வடிவினன், உணர்வு வடிவினன், வியாபகமாக இருக்கக்கூடியவன் என்று மூன்று நிலைகளிலேயும் இருப்பவன் தான் பரம்பொருள், ஒரு சக்தி. இந்த உண்மை வடிவினன், உணர்வு வடிவினன், வியாபகத்தன்மை என்றால் எல்லா இடமும் பரந்திருப்பவன், ஒரே நேரத்தில் எல்லா இடத்திலும் இருக்கக்கூடியவன் தான் அந்த பரம்பொருள். அதுதான் எங்களுடைய சத்குரு கிரியா பாபாஜி. அந்த நிலையில் இருப்பவருக்கு உரிய உதாரணமாக சைவ சித்தாந்தத்தில் பேராசிரியர் சொல்லியிருக்கின்றார்கள். சில இடங்களில் உண்மை வடிவினன் என்பதற்கு சைவ சித்தாந்தத்தில் சொல்லப்படும் உதாரணம், ஒரு பொருளுக்கு இரண்டு விடயங்கள் உண்டு, ஒன்று இருப்பு, மற்றது தன்மை என்று சொல்கின்றார்கள். இந்த இருப்பையும் தன்மையையும் தந்தது இறைவன், கொடுப்பது இறைவன். அதற்கு அழகாக பேராசிரியர் ஒரு உதாரணம் சொல்லுவார். பால், இந்த பாலின் நிறம் வெள்ளை, அது இருப்பு, அதன் சுவை தன்மை, அதுக்கு ஒரு சுவை உண்டு. இதுதான் அந்த இறைவனின் முதல் குணத்திற்குரிய உதாரணமாக அவர்கள் கொடுக்கின்றார்கள். உண்மை வடிவினன், உணர்வு வடிவினன் இறைவன் என்பதற்கு உதாரணம். அவருடைய படைப்பில் உயிர் பொருட்களையும் உயிரற்ற பொருட்களையும் அவர்தான் நிர்வகிக்கின்றார். உயிர் உயிரற்ற நிலை, அதை நாங்கள் உயிர் என்று சொல்கின்றோம். சைவ சித்தாந்தத்தில் உயிரற்றதை ஜடம் என்று சொல்கின்றோம். அதற்கும் ஒரு உதாரணம் பேராசிரியர் கொடுத்ததை நான் கேள்விப்பட்டிருக்கின்றேன். என் செவியால், ஒரு தண்டவாளத்தில் ஒரு புழு நகர்ந்து கொண்டிருக்கின்றது. அந்த புழுவுக்கு உயிர் உண்டு. அந்த நேரம் ஒரு ட்ரெயின் வந்து கொண்டிருக்கின்றதாம் தண்டவாளத்தில். ஆனால் அந்த ட்ரெயின் அந்த புழுவுக்கு கிட்ட வந்து கொண்டிருக்கும் போது புழு தானாகவே அந்த தண்டவாளத்தில் இருந்து விலத்தி விடுகின்றது. அதை யார் அந்த புழுவுக்கு கொடுத்தார்கள்? ஏன் அது நெறிந்து சாகக்கூடாது? அந்த தண்டவாள அதிர்வு அந்த புழுவுக்கு தெரிந்து அதுக்கும் உயிர் பொருள் என்றபடியால், ஓரளவு அறிவு நிலையில் இருக்கின்ற புழு என்றபடியால், அந்த அதிர்வு மூலமாக அந்த இடத்தை விட்டு அது நகர்கின்றது. அதுதான் உணர்வுக்கு உரிய ஒரு உதாரணமாக சித்தாந்த பேராசிரியர் கொடுக்கின்றார். மூன்றாவது வியாபகத்தன்மை, அதுக்கு உதாரணமே தேவையில்லை. அதுதான் பிரபஞ்சம், அதுதான் பிரமம். எல்லா இடத்திலும் வியாபித்திருப்பவர் தான் கடவுள். அதுதான் அந்த அன்பருக்குரிய பதில். இதே நிலையில் நாங்கள் ஆன்மாவையும் சிறிது சிந்தித்து விடுவோம். இந்த ஆன்மாவானது தானாக ஒன்றையும் அறிய மாட்டாது. யாராவது அறிவித்தால் தான் அறியும் என்பது எல்லோருக்கும் தெரிந்த விடயம். அது யாராவது என்று சொன்னால் அது இறைவன் தான், வேறொருவரும் அல்ல. அது ஆன்மாவின் ஒரு குணம். அதே நேரம் ஆன்மா அந்த துணையின்றி ஒன்றையும் அறியாது. அதாவது யாராவது தன்னை கூட்டிச் செல்ல வேண்டும் என்றுதான் இந்த நேரத்திலும் பார்த்து கொண்டே இருக்கும். அதுதான் அந்த பசுவின் நிலை. அதை கூட்டிச் செல்ல வருபவரும் இறைவன். மூன்றாவதாக ஆன்மாவிற்கு ஒரு குணம் இருக்கின்றது, படிப்படியாகத்தான் அறியும். அதுதான் ஆன்மாவுக்கும் இறைவனுக்கும் இடையில் இருக்கும் வித்தியாசம். இறைவன் ஒரே நேரத்தில் எல்லாவற்றையும் அறியக்கூடியவர், ஆன்மா படிப்படியாகத்தான் அறியக்கூடிய ஒரு பசு. அதுக்கடுத்ததாக ஆன்மாவுக்கு சரி படிப்படியாகத்தான் அறியும் என்பதால் அந்த முறைப்படி அது விட்டு விட்டுத்தான் அறியக்கூடியது. தொடர்ச்சியாக அறிய முடியாது. அறிவை எடுக்கும் அறியும், திரும்ப அறிவை எடுக்கும் அறியும். ஆகவே அறிவை கொடுத்தால் கூட அதை தொடர்ச்சியாக அறிய முடியாது, நேரம் எடுத்துத்தான் அறியும். அது ஆன்மாவின் இன்னொரு இயல்பு. மற்றது, ஆன்மா இப்படி அறிந்து கொண்டிருக்கும் போது நினைத்தும் மறந்தும் அறியும் என்ற ஒரு ஆன்மாவுக்குரிய விடயம் உண்டு. அந்த நினைத்தும் மறந்தும் அறியும் நிலையைத்தான் நாங்கள் சில வேளை இன்று எடுத்த முதல் தலைப்பில் அறியாமையில் இருந்து அறிவை பெறும்போது அந்த அனுபவ நிலைக்கு அந்த அறிவை கொண்டு போகாமல் விட்டு அந்த அறிவு நிலையிலேயே இருப்போமாக இருந்தால் அந்த அறிவு சித்தத்தில் கூடுதலாக பதியாது, மீண்டும் ஆணவ மலத்துக்குள் தள்ளிவிட்டு விடும். அதுதான் படித்த முட்டாள்கள் என்று உலகியலில் சொல்லுவோம். ஆகவே இந்த ஆணவத்திற்கு இவ்வளவு இயல்பும் இருக்கும் போது இறுதியான முக்கியமான இயல்பு இன்னொரு சத்சங்கத்தில் அதை விரிவாக பார்ப்போம். அது புத்தியை அழுந்தி அறியும். அது முக்கியமான விடயம். அது இன்னொரு சத்சங்கத்தில் அதை மனதோடு தொடர்பு படுத்தி நாங்கள் பார்ப்போம். அதாவது புத்தி சொல்லின் படித்தான் கேட்கும். அதை பற்றி நாம் விரிவாக என்று சொல்வதற்கு நேரம் போதாது. ஆகவே அந்த அன்பர் கேட்ட கேள்விக்கு பிரபஞ்ச ரீதியிலும் பிரம்ம ரீதியிலும் இன்றையான் தலைப்பு ரீதியிலும் எல்லாவற்றையும் பாபாஜி அருளால் ஒருங்கிணைத்து பேசக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் பாபாஜி கொடுத்திருக்கின்றார். இனி அடுத்ததாக இன்னொரு விடயத்தை நினைவு கூர்ந்து இந்த சத்சங்கத்தை முடிவுக்கு கொண்டு வருவோம். அதாவது, நாங்கள் இந்த பிரபஞ்சத்தை, இயற்கையை எவ்வளவு தூரம் மதிக்கின்றோம், மதிக்கவில்லை, பலமுறை பார்த்திருந்தாலும் அது இதனுடன் தொடர்புடையது. அந்த அன்பர் கேட்டதுடன் நின்றபடியால் அதையும் சிறிதளவு சிந்தித்து விடுவோம். அதாவது, இந்த இயற்கை, இந்த பரம்பொருள், இந்த பிரபஞ்சம் எங்களுக்கு, எங்களுடைய உடல் ஆன்மா இரண்டுக்குமே எங்களுடைய வினையை போக்குவதற்கென்றும் சொல்லலாம், எங்களுடைய வாழ்க்கையை சிற்றின்பத்தில் வாழ்வதற்கென்றும் சொல்லலாம், பேரின்பத்தை நோக்கி செல்வதற்கு என்றும் சொல்லலாம், இவை தரப்பட்டிருக்கின்றது. கேள்வி இங்கே என்னவென்றால், இந்த பிரபஞ்சம், பரம்பொருள், பிரம்மம் இவற்றையெல்லாம் தந்திருக்கின்றது, நாங்கள் இவற்றிற்கு என்ன செய்கின்றோம்? அங்கே இழைத்த தவறுதான் இன்று நாங்கள் இந்த கொரோனாவில் வாடும் நேரம். இயற்கையை நிந்தித்தோம், இயற்கைக்கு எதிராக செயற்பட்டோம், இன்று அல்லோலப்பட்டு ஓடுகின்றோம், வாடுகின்றோம். ஆனால் கிரியா சாதகர்கள் விதி விலக்கு. அது ஆணவம் இல்லை, ஆணவத்தால் நான் சொல்லவில்லை, அவர்களுடைய செயல்முறை பயிற்சியில் அவர்கள் அப்படியான கிருமிகளிடமிருந்து தப்புவதற்கு அவர்களுடைய பிராணயாமம் சேர்ந்த இந்த யோக முறை அவர்களுக்கு உதவி செய்கின்றது. அவ்வளவுதான், ஆணவம் அல்ல. அப்படியென்றா எல்லா நிலையில் இருப்பவர்களும் சொல்லலாம், நான் அந்த முறையில் செல்கின்றேன், இந்த முறையில் செல்கின்றேன். ஆனால் கிரியா முறையில் சுவாசத்தை முன்வைத்து செய்யும் இந்த பயிற்சி முறையில் சென்றவர்கள் அதில் வெற்றி கண்டார்கள். அது ஆணவ நிலை அல்ல, அந்த பயிற்சி நிலை மாத்திரம்தான். ஆகவே இந்த பிரபஞ்சத்தில் இருந்து எடுத்தவற்றை என்று சொல்லும் போது சைவ சித்தாந்தத்தில் சொல்லப்பட்ட சில கருத்துக்களை இங்கு முன்வைக்கின்றேன். இந்த பிரபஞ்சத்தில் இருந்து எடுத்தவற்றிற்கு நாங்கள் எப்படி நன்றி சொல்வோ வேண்டும், எப்படி நன்றி கடனா இருக்க வேண்டும் என்று பேராசிரியர் ஒரு பேருரையில் பல மாதங்களுக்கு முன்னர் சொன்னது நினைவுக்கு வருகின்றது. அது என்னவென்றால், ஐந்து வேள்வியல் செய்ய வேண்டும் என்று சொல்லுவார். வேள்வி, வேள்வி என்று சொல்லு ஆன்மீகத்தில் கடமையாக எடுக்கலாம், தவமாக எடுக்கலாம், செயலாக எடுக்கலாம், எல்லாவற்றிற்கும் பொருந்தும். அதில் முதலாவது, பெற்றோர்கள் எங்களை இந்த உலகத்திற்கு கொண்டு வந்தார்கள், அவர்களுக்கு நாங்கள் நன்றி கடன் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆகவே அது முதலாவது வேள்வி, அதில் நாங்கள் தவறிழைக்க கூடாது. அதற்கு அடுத்த நிலையில் குரு வந்தார். மாதா, பிதா, குரு, தெய்வம். குரு வரும்போது உங்களுக்கு குரு கிடைத்தாரா இல்லையா பரவாயில்லை, இன்றைய சத்சங்கத்திலேயும் பார்த்திருக்கின்றோம், அறியாமையிலிருந்து அறிவு கிடைக்கின்றது நூல் வழியாக என்று. அந்த நூல் வழிகளை தந்தவர்கள் ஞானிகள். அவர்களுடைய நூல்களை, வழிகளை நீங்கள் காதால் கேட்கின்றீர்கள், கண்ணால் படிக்கின்றீர்கள். ஆகவே அவர்களுடைய நூல் வழிகளிலிருந்து நீங்கள் அறிந்தவற்றை உங்களுடைய வாழ்க்கைக்கு கொண்டு வந்து சிறிதளவாவது வாழ பழக வேண்டும். அதுதான் நீங்கள் அவர்களுக்கு செய்யும் கடமை. அதை இரண்டாவது வேள்வி என்று சைவ சித்தாந்தம் சொல்கின்றது. மூன்றாவது வேள்வி இறைநிலை. இந்த இறைவன் தான் இவற்றையெல்லாம் செய்கின்றார், ஆதலால் தான் நாங்கள் இறை வழிபாடு செய்கின்றோம். அதில் எல்லோரும் ஓரளவாவது செயல்படுகின்றீர்கள். அது பயன் காரணமாக இருக்கலாம், அல்லது பக்தி காரணமாக இருக்கலாம். ஆனால் எல்லா ஆன்மாக்களும் அந்த விடயத்தில் செயல்படுகின்றன, சிறிய அளவாவது. அதுதான் மூன்றாவது வேள்வி, பூஜை, பக்தி, இறை வழிபாடு. நான்காவது வேள்வி, நீங்கள் தொண்டு செய்ய வேண்டும். கஷ்டப்பட்டவர்களுக்கு அன்பும் தொண்டும் செய்ய வேண்டும். ஏனென்றால் இந்த இயற்கை உங்களுக்கு அதை தருகின்றது. அந்த நிலையை வேறு பலர் மூலமாக உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் தருகின்றது. இது குடும்பம், தாய் தந்தை இறைவனுக்கு அடுத்த நிலை, அடுத்த நிலை என்று சொன்ன வேறொரு நிலை. ஆகவே நீங்கள் எடுத்தவற்றை திருப்பி கொடுக்க பழக வேண்டும். ஆனால் நாங்கள் பலரும் கிடைப்பவற்றை எடுத்து வைத்துக் கொண்டு இன்னும் கிடைக்காதா என்று பார்த்து கொண்டிருக்கின்றோமே தவிர கொடுக்க தயாராக இல்லை. அதுதான் மாயை, வேறு ஒன்றும் அல்ல. இங்கு ஒருவரிலும் ஒரு பிழையும் அல்ல. ஆனால் நாங்கள் இவற்றை ஆழமாக சிந்திக்க வேண்டும், செயல்பட வேண்டும் என்பதுதான் இங்கு கருத்து. அடுத்த நிலை இயற்கை. அங்குதான் இங்கு நாங்கள் கொரோனாவால் கஷ்டப்படுகின்றோம். அந்த வேள்வியை என்ன மாதிரி சைவ சித்தாந்தம் சொல்கின்றதென்றால், நீங்கள் உங்களுடைய ஆன்மா, உங்களுடைய குடும்பம், அதையும் விட்டு வெளியால் வந்து எல்லா உயிர்களை பற்றியும் அதில் அன்பு கொள்ள வேண்டும். அதைத்தான் சைவ சித்தாந்தம், திருக்குறள், திருவாசகம் எல்லாம் அருள்நிலை என்று சொல்கின்றது. அன்பு பெருகி அருளாக வேண்டும். அந்த அருள்நிலையில் இருந்து கொண்டு வள்ளலார் சொன்ன மாதிரி, வள்ளலார் செயலில் இருந்த மாதிரி பயிர் வாடினால் வள்ளலார் வாடுவாராம், ஒரு உயிர் துடித்தால் தானும் துடிப்பாராம். அந்த நிலைக்கெல்லாம் நாங்கள் போக தேவையில்லை, போகக்கூடிய பக்குவத்திலும் இல்லை. அது இல்லை இங்கு கருத்து. கருத்து அதை சிந்திக்க வேண்டும், சந்தர்ப்பம் கிடைத்தால் அதை அனுபவப்பட வேண்டும். ஆகவே அதான் ஐந்தாவது வேள்வி. இந்த ஐந்து வேள்விகளையும் நாங்கள் இந்த உடலில் இருக்கும் போது செய்யலாம், செய்ய வேண்டும் என்று சைவ சித்தாந்தம் வலியுறுத்துகின்றது என்று பேராசிரியருடைய உரையில் இருந்து பல மாதங்களுக்கு முன்னால் கேட்டேன். அவற்றையும் இன்று ஒழுங்குபடுத்துகின்றேன் இங்கே. ஏனென்றால் இன்று நான் சத்சங்கத்துக்கு இறுதிக்கு கொண்டு வருகின்றேன். அறியாமை, அறிவு, அனுபவம், அருள், இதுதான் பதி, பசு, பாசம். இதுதான் கிரியா யோகத்தில் சொல்லப்பட்ட அன்பு, தொண்டு, பக்தி, சரணாகதி. ஆகவே கிரியா சாதகர்களே, இன்றைய சத்சங்கத்தை சில தடவை திருப்பி கேளுங்கள். நானும் திருப்பி கேட்கின்றேன். என்ன பேசினான் என்று கூட நான் கேட்க வேண்டும். ஏனென்றால் இந்த சத்சங்கத்திற்கு முழுக்க பொறுப்பும் இதை நடத்துபவரும் பாபாஜி, கேட்பவரும் பாபாஜி, தருபவரும் பாபாஜி என்று சொல்லி இந்த சத்சங்கத்தை இத்துடன் முடித்து உங்களை கேள்வி பதில்களுக்கு கொண்டு செல்கின்றேன். ஓம் கிரியா பாபாஜி, ஓம் சிவாய. இறைவனையா அவர்கள் இணைப்பில் இருக்கின்றீர்கள். இறைவனையா, உங்களுடைய சுருங்கிய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடங்குவோம்.
ஓம் கிரியா பாபாஜி நமோ.
ஓம் கிரியா பாபாஜி நமோ.
ஓம் சிவாய நமோ.
ஓம் சிவாய நமோ.
இன்றைய சத்சங்கம் பிரம்மம், பிரபஞ்சம், அறியாமை என்று பற்றிய பூர்ண பல விளக்கங்கள் வந்தது மிகவும் சிறப்பாக இருந்தது. அந்த பூர்ண விளக்கங்கள் பின்வரும் சிறு சயங்களில் இருந்ததை கொண்டு வைத்து நாங்கள் அதை முகத்தில் செய்யலாம் என நினைக்கின்றேன். அறியாமை, அறிவு, அனுபவம், அருள் பற்றியும், அடுத்து சொரூப நிலையிலிருந்து தரத்த நிலைக்கு வருவது பற்றியும், ஒன்றாய் வேறாய் உடனாய் பற்றிய மூன்று நிலைகள் பற்றியும், அறியாமையிலிருந்து நாங்கள் அறிவு மூலம், நான் ஞான நூல்கள் மூலமாகவோ பேச்சுக்கள் மூலமாகவோ கிடக்கின்றது, கடவுள் திறக்கப்படுகின்றது பற்றியும், அடுத்து பரம்பொருள் ஒரு சக்தி பற்றியும், அடுத்து உண்மை வடிவினர், உணர்வு வடிவினர் பற்றிய விளக்கமும், ஒரு பொருளினுடைய இருப்பு தன்மை பற்றியும், உணர்வு வடிவினர் உயிர்நிலை, உயிரத்த நிலை பற்றியும், எல்லா இடத்திலும் வியாபித்து இருப்பவர் கடவுள் என்ற விளக்கம் பற்றியும், இறுதியாக ஆன்மா படிப்படியாகத்தான் அறிவு என்பது பற்றியும், நாங்கள் எவ்வளவு தூரம் இந்த பிரபஞ்சத்தை மதிக்கின்றோமோ அதற்கு ஏற்ற பலன் கிடைக்கும் என்றும், நாங்கள் எவ்வளவு காலம் இந்த பிரபஞ்சத்தில் செய்த பல அட்டூரியங்களின் பலனாக இந்த கொரோனாவை அனுபவித்துக் கொண்டு இருக்கின்றோம் என்பதை உணர்ந்துள்ளோம். எனவே நன்றி. ஓம் கிரியா பாபாஜி நமோ. ஓம் சிவாய நமோ.
நன்றி இறைவனையா. ஓம் ஸ்ரீயா பாபாஜி நமோம். ஓம் சிவாய நமோம். சுருங்கிய கருத்திற்கு நன்றி இரவனையா. அப்படியே மியூட்டில் இருங்கள், மற்றவர்களிடம் சென்று வருவோம். கார்த்திகேயன் ஐயா இணைப்பில் இருக்கின்றீர்கள், உங்களுடைய கருத்துக்களை இன்று சாதகர்களுக்கு சொல்லுங்கள். கார்த்திகேயன் கார்த்திகேயன் ஐயா இணைப்பில் இருக்கின்றார். தவறுதலாக இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கின்றது. அவர் மீண்டும் இணைப்பிற்கு வருவார் என்று நினைக்கின்றேன். அடுத்து பார்ப்போம். ஒரு நிமிடம் பொறுமையாக இருங்கள். கார்த்திகேயன் ஐயா இணைப்பில் இருக்கின்றீர்கள், உங்களுடைய கருத்துக்களை மக்களுக்கு கொடுங்கள்.
ஓம் கிரியா பாபாஜி நமோம். ஓம் சிவாய நமோம்.
ஓம் கிரியா பாபாஜி நமோம். ஓம் சிவாய நமோம்.
நல்ல ஒரு கிரியா யோகத்துக்கு அடிப்படை கருத்தை கொண்டு வந்து நல்ல ஒரு அமைப்பா வந்து பாபாஜி எடுத்து கொடுத்தார். அப்படிதான் நம்ம சொல்லணும். பாபாஜி எடுத்து கொடுத்தாருன்றதுதான் உண்மையும் கூட. அறியாமையிலிருந்து அறிவு நிலைக்கு வந்து அது அனுபவ நிலைக்கு வரணும் என்ற ஒரு விஷயத்த அந்த சைவ சித்தாந்தத்தோட இணைச்சி அது ரொம்ப அருமையான ஒரு கருத்து. அது எல்லாருக்கும் பொருந்தக்கூடிய கருத்து. ரொம்ப இன்னைக்கு நடந்த சத்சங்கத்துக்கு ஒரு மூணு நாளாவது ஆகும் அந்த சிந்தனை பண்ணி நம்ம கொண்டு வந்தான்ன்றது என்னுடைய ஒரு கணக்கு. அதெல்லாம் பெரிய பெரிய விஷயம், சின்ன விஷயம்தான், அதுல பெரிய கருத்துகள் இருக்கு. சைவ சித்தாந்தம் அவ்வளோ அளவுக்கு சொல்லுவாங்க, பெரிய விஷயம். அது எல்லாமே நம்ம கேட்டிருப்போம், அந்த நேரம் நமக்கு அது தெரியாது. இந்த மாதிரி யோகத்தின் வழியா அதை பேசக்குள்ளேயும் அது செயல்படக்குள்ள தான் அதுல எவ்வளவு பெரிய பொருள் அடங்கியிருக்குன்ற விஷயம் நமக்கு வெளிப்படும். அது ஒரு நல்ல ஒரு கருத்து. அதே மாதிரி உயிரானது அறிவித்தால்தான் அறியும் என்ற ஒரு விஷயத்தை நல்லா சிறப்பாக சொன்னீங்க. அதுவும் உண்மையான ஒரு பெரிய விஷயம். எப்ப அது அறியும்னா ரெண்டுமே அறியும், கெட்ட விஷயத்தையும் அறியும் நல்ல விஷயத்தையும் அறியும். இந்த மாதிரி யோக சாதனையில் இருக்கக்குள்ள யோகத்தை சார்ந்து இருக்க அடியாறுகளோடு இருக்கக்குள்ள நமக்கு நல்ல மெசேஜ் வரக்குள்ள அதை கேட்கணும் வரக்குள்ளதான் இது அறியும். அப்ப இந்த ஆன்மாவுக்கு ஏதாவது ஒரு மெசேஜ் யாராவது கொடுத்தாகணும். அந்த வகையில பாபாஜி நமக்கு நிறைய விஷயங்களை திரட்டி எடுத்து வந்து கொடுத்துட்டு இருக்காரு. அதை நம்ம மனப்பூர்வமா உணர்றோம், அனுபவிக்கிறோம், ஆனந்தப்படுறோம். அது ஒரு நல்ல ஒரு அருமையான விஷயம். அந்த கடைசி நேரத்துல வள்ளலார பத்தி சொன்னீங்க, அது ஒரு பெரிய அன்புக்கு அடித்தளமான ஒரு செயலை செஞ்சவர். அருள்பெரும் ஜோதி மகான் வள்ளலார் வாடிய பயிரக்குடம் கண்டு வாடியிருக்கார், எல்லா உயிரையும் தன் உயிர் போல நேசிச்சிருக்கார். இது எல்லாம் யோக சாதகர்களுக்கு எல்லாருக்கும் வரணும். அப்படி வரக்குள்ளதான் உங்களுக்கு அந்த கருணை மலரும். இத வந்து வள்ளலார் அழகா சொல்லியிருக்கார். அதனால யாரையும் குறைச்சி நம்ம சொல்லல, அதுக்குள்ள முயற்சியை நம்ம பண்ணணும். நம்ம முயற்சி பண்ணா மகான்மார்கள் அதை நிறைவேற்றி வைக்கிறதுக்கு தயாராக இருக்கிறார்கள். ஏன் அப்படி செஞ்சாதான் அது யோக சாதகர்களுக்கு மலரும்னா, அந்த ஆயிரம் இதழ் தாமரைகள் மலரணும்னா அந்த மலரும் என்ற ஒரு விஷயத்த பக்தி நிலையிலேயே சொல்லியிருக்காங்க. நம்ம யோக நிலையிலையும் பக்தி நிலையிலையும் இருக்கிறதுனால இத உணர்ந்து பார்த்து செயல சில குற்றங்களை நம்ம ஒதுக்கி செய்யக்குள்ள இந்த உணர்றத மலர்றத நம்ம ரொம்ப உணர்றதுக்கு நூத்துக்கு நூறு வகை வாய்ப்புகள் அதிகம் நமக்கு பாபாஜி கொடுத்திருக்கிறார் என்ற இந்த சத்சங்கத்தினுடைய என்னுடைய ஒரு பெரிய கருத்து. ஓம் கிரிய பாபாஜி நமோ. ஓம் சிவாய நம.
ஓம் கிரியா பாபாஜி நமோம். ஓம் சிவாய நம. நன்றி கார்த்திகேயன் ஐயா. அருமை அருமை, அந்த சுருக்கம் அருமை. அதிலும் இறுதியாக இன்னொரு புது விடயத்தையும் கொண்டு பூத்தினீர்கள். புது சென்றால் இந்த இன்றைய சத்சங்கத்திற்கு புதிய விடயம், அதை நான் மீண்டும் மக்களுக்காக சொல்கின்றேன். ஆயிரத்தெட்டு இதழ் தாமரையாகத்தான் எங்களுடைய சகசார சக்கரம் அமைந்திருக்கின்றது. அதை அடைவதுதான் யோகா மார்க்கம், அதை அடைவதுதான் கிரியா யோகா பயிற்சி. அதை அடையும் போதுதான் அந்த தாமரை இதழ் விரிகின்றது, ஆயிரத்தெட்டு இதழ். அதை மிகவும் அற்புதமாக அந்த இடத்தில் கொண்டு முடித்திருந்த கார்த்திகேயன் ஐயா, பாபாஜிக்கு நன்றி. ஓம் கிரியா பாபாஜி நமோ. ஓம் சிவாய.
ஓம் கிரியா பாபாஜி. ஓம் சிவாய.